اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اولم يروا انا خلقنا لهم مما عملت ايدينا اولم يروا انا خلقنا لهم مما عملت ايدينا انعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها ياكلون ولهم فيها منافع ومشارب افلا يشكرون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம்ம துணை வீரர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வாசனங்களை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு அமைத்து தந்தானே, அந்த அல்லாஹுக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய், உன்னிடத்திலே தௌபா செய்கிற, பிழை உறுப்பு தேடுகிற சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்தின் மீது கியாமத்து வரை நிலைத்திருக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக அதனுடைய வழியிலே வாழக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், மரண நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் நிலா துயில் கொள்கிற போது யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் எங்கள் பணிகளை நாங்களே செய்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில் களிமாவோடு யாரெல்லாம் இந்த உலகத்தில் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுடைய பட்டியலில் எங்களுடைய பெயர்களையும் சேர்ப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுவனத்தினுடைய வாழ்க்கையாக, பூஞ்சோடையினுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் மக்கள் எல்லாம் மழை மோதுகிற போது பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற பாக்கியமிக்க மக்கள் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அவருடைய இதயங்களில் ஈமானை ஆழமாக பதிய யா அல்லாஹ் நீயே உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற இளம் பெண்களை, வாலிப பெண்களை யா அல்லாஹ் சாலிஹாத்துகளாகவும் ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாகவும் கற்பை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜிலிஸில் எந்த இமாம்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ, எந்த இமாம்களுடைய கருத்துக்கள் இங்கே பதிய வைக்கப்படுகிறதோ அத்துணை பேருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜிலிசை உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மஜிலிசாக, உன்னுடைய அங்கீகாரத்திற்குரிய, உன்னுடைய பொருத்தத்திற்குரிய மஜிலிசாக இந்த மஜிலிசை கியாமத்து நாள் வரை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இங்கே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த செய்திகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ உன்னுடைய குரானினுடைய பரக்கத்தினால் அவர்களுடைய இதயங்களில் உன்னை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் பெருமானாரை பற்றியும் நல்ல பல தகவல்கள் இறங்கி அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிற நல்ல மாற்றத்தை யா அல்லாஹ் நீயே ஏற்படுத்தி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால், முபாரக்கான வாயினால், குரானினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை தொடர்படியாக 80க்கு மேற்பட்ட வாரங்களாக அல்லாஹுவின் அருளினால் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடைசியாக சூரா யாசினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா இந்த சூரா யாசினுடைய முழு நோக்கத்தையும், இதுவரை அந்த சூராவில் எந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த செய்திகளுடைய சுருக்கத்தையும் இட்டு தருகிறான் என்ற தகவலை நாம் பார்த்தோம். இப்போ வி ஆர் இன் கன்க்ளூஷன். நாம் இந்த சூராவினுடைய முடிவு பகுதியிலே இருக்கிறோம். இந்த சூராவில் சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த தகவல்களும் இந்த கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா ஒரு சுருக்கமாக ஒரு ஆசிரியரை போன்று அழகாக சொல்லுகிறார். மனதில் பதிய வைக்கப்பட வேண்டிய செய்திகள் உணர்வு பூர்வமான செய்திகள். மனம் என்பது மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதி, ஆனால் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய பகுதி, நேரடியாக இறைவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. அதை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்படைக்கிற போது அதனால் ஏற்படுகிற மாற்றங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, இந்த உலகத்தையே தலைகளாக மாற்றிவிடுகிற ஒரு பகுதி. அதை முழுமையாக இவனுடைய சுய இச்சைகளுக்கு உட்படுத்துகிற போது இவனை மிருகத்தை விட மிக கீழாக தாழ்த்துகிற ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மறைவாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த உலகம் அதை நோக்கி பல்வேறு ஆராய்ச்சிகளை வீசிக்கொண்டே இருக்கிறது. அது கியாமத்து நாள் வரை அதை நோக்கி அவர்கள் பயணப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதனுடைய முழு அறிவையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்களா தெரியாது. ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கிற அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய செய்தி, மனம் என்பதையும் உடல் என்பதையும் ஒவ்வொன்றையும் எப்படி இறைவனிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற செய்திகளை நபிமார்கள் வாயிலாக, பெருமானாருடைய வாயிலாக அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பெருமானார் இந்த சூராவை பற்றி சொல்லுகிற போது குரானினுடைய இதயம், த ஹார்ட் ஆஃப் த குரான் அப்படின்னு சொன்னார். எப்படி ஒரு மனிதனுடைய இதயத்தில் கொஞ்சமேனும் பழுது ஏற்பட்டால் அது முழு உடலையும் அது பழுதாக ஆக்கிவிடுமோ, அதுபோன்று ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டால் முழு உடலையும் நன்மையாக ஆக்குமோ, அதுபோன்று இந்த சூராவை குறித்து பெருமானார் சொன்னார்கள். இது மனிதனுடைய மனதின் ஆழத்தில் பதிந்திருக்க வேண்டிய செய்தி, இந்த குரானினுடைய இதயத்தின் ஆழத்தில் இந்த தகவல் தான் இருக்கிறது என்ற ஒரு உணர்வு பூர்வமான செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவுக்கு இட்டு தந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அதனுடைய சுருக்கத்தை கடைசியாக அல்லாஹு தஆலா நமக்கு இப்போது சொல்லித் தருகிறார். அந்த சூராவினுடைய ஜூஸ், அதனுடைய என்ன சொல்லலாம், அந்த இம்பார்ட்டன்ஸ், அதுல இருக்கக்கூடிய அந்த தகவல்களை மட்டும் அல்லாஹ் நமக்கு தொகுத்து சொல்லுகிறார். கடந்த வாரங்களிலே நாம் இந்த சூராவிலே இந்த ஆயத்தினுடைய சில விளக்கங்களை பார்த்தோம். அவலம் யரவ், நாம் தினமும் ஓதுகிற காரணத்தினால் அந்த ஆயத்துகளோடு சேர்ந்து அதை உள்வாங்குகிற போது, நாம் திரும்பவும் அதை படிக்கிற போது, அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் அதை படிக்கிற போது அந்த எண்ணங்கள் நம்முடைய மனக்கண் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால், அவலம் யரவ் அன்னா ஹலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா, அவலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் தங்கள் சிந்திக்கவில்லையா, அல்லாஹ் கேட்கிறான். அவலம் யரவ், தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவர்கள் விளங்கவில்லையா, அவங்க விழிக்கலையா, அன்னா கலக்கனா லஹும், நாம் அவர்களுக்கென்று படைத்திருக்கிறோம், அண்ணா நாமே, வி ஆர் சொல்றோம், வி ஆர் செட்டன்லி வி ஆர் இன் அவர் ஒர்க், கலக்கனா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா, நம்முடைய கரங்களால் நம்முடைய சக்தியால் நாம் படைத்திருக்கிறோம், அன்னாமன் கால்நடைகளை, ஃபஹும் லஹா மாலிகூன், அவர்கள் அதற்கு பொறுப்பாளர்களாக அல்லதற்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஓனர்களாக இருக்கிறார்கள். வதல்லல்னா லஹும் வதல்லல்னாஹா லஹும், நாம் அதை அவர்களுக்கு கீழ்ப்படிய அவற்றிற்கு நாம் கட்டளையிட்டிருக்கிறோம். வமின்ஹா ரகூபுஹும், அதிலே அவர்கள் பயணிக்கிறார்கள். வமின்ஹா யாகுலூன், அதிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். வலஹும் ஃபீஹா மனாஃபி, அதிலே அவர்களுக்கு நிறைய பிரயோஜனங்கள் உண்டு. வலகும், அவர்களுக்கு இருக்கிறது ஃபீஹா, அந்த கால்நடைகளில் மனாஃபி பிரயோஜனம், யூஸ்ஃபுல்னஸ். வமஷாரிப், குடிபானங்கள் இருக்கிறது. அஃபலா யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு கேட்கிறான். இந்த ஆயத்தினுடைய ஆரம்ப பகுதியாக அல்லாஹு சொல்லுகிறான் அவலம் யரவ். குர்ஆன்ல நிறைய இடத்துல இமாம்கள் ஓதுகிற போது, நாம் நின்று தொழுகிற போது, நாமே குர்ஆனை ஓதுகிற போது சில இடத்திலே படிப்போம், அலம் யரவ்,
அலம் அப்படின்னு படிப்போம், இதுல அவலம் அப்படின்னு கேக்குறான். என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம், அலமுக்கும் அவலமுக்கும் என்ன வித்தியாசம், இது இந்த வேறுபாடு ஏ அப்படின்னு கேட்டா, ஒரு செய்தியை குறித்து அழுத்தம் கொடுத்து சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் ஒரு வார்த்தை இடையில விட்டுருக்கான், அவர்கள் சிந்தித்து அதை பார்க்கவில்லையா, அதை அவர்கள் சிந்தித்து அதை அவர்கள் பார்க்கவில்லையா, முதல்ல அவர்கள் சிந்திக்கவில்லையா? அவலம் யத்தஃபக்கரு அவலம் யரவ், அலம் யத்தஃபக்கரு வலம் யரவ், அல்லாஹ் கேட்கிறார். அவர்கள் முதல்ல சிந்திச்சு அதுக்கப்புறம் அதை பார்க்கலையா? மத்ததெல்லாம் கேட்கறது சாதாரணமாக அலம் யரவ், அவங்க பார்க்கலையா, அவ்வளவுதான். ஆனா இதுல மட்டும் அல்லாஹ் சொல்லுகிறார், அவங்க சிந்திச்சு அதுல பார்க்கலையா? ஏன்னு கேட்டா, உலகத்தில் நாம் கடந்து போகிற எத்தனையோ செய்திகள் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நம்ம ஏன் இதை பார்க்கிறோம் அல்லது இதுல என்ன நடக்குது தெரியாது, நம்ம பாட்டுக்கும் நம்ம பாட்டுக்கும் போறோம். இங்கே நம்ம வருகிற வழியில எத்தனையோ வண்டிகள் போகுது, எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது. நம்ம பள்ளியாசலுக்கு தொழு வரும்போது நேர பள்ளியாசம் மட்டும்தான் தெரியும், எல்லாரும் நேரம் பிடிச்சி இங்க வந்துருவோம். இடையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இடையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் நமக்கு தெரியாது. இது அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலை. ரகசியங்களை அல்லாஹ் பாதுகாப்பது அல்லது ரகசியங்களை ரகசியமாக இவனுக்கு தெரியாமல் வைத்திருப்பது மனிதனுக்கு நிறைய நேரங்கள்ல நல்லது. எந்த விஷயங்களை இறைவன் ரகசியமாக வைத்திருக்கிறானோ அதை அறிய முற்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, வாழ முடியாது, வாழ முடியாது. நிறைய செய்திகள் நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருக்கும். நம்மோடு உடன் இருக்கிற நம்முடைய மனைவி, அவருடைய முழு எண்ணமும் அவருடைய நிலைமையும் நமக்கு தெரிஞ்சா ஒருவேளும் மனைவி கூட வாழ முடியாது. நம்மோடு இருக்கிற நண்பர்கள், இவங்க இப்படித்தான் இருப்பான், அவங்களுடைய மனோநிலை எல்லாம் நமக்கு தெரியுது, அவர் எப்படிலாம் நடப்பாரு நமக்கு தெரியும்னா, யாருமே நம்ம கூட நட்பு கொள்ள முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ரகசியமாக வைத்திருப்பதில் ஒரு காரணங்கள் உண்டு. அதுல ரகசியத்தை ரகசியமாக மட்டுமே பேண வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ இங்க வெளியே நடக்கக்கூடிய இந்த காரியங்களை நாம், நிறைய காரியங்களை நாம் கவனத்தில் கொள்வதில்லை. ஆனா வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம் நிக்குது, வந்துட்டே இருக்கும் ஒரு பெரிய கூட்டம் நிக்குது, என்ன தெரியல. வினசிரனா வண்டியை ஒதுக்கி அங்க போய் பாக்குறோம், என்ன ஒருத்தர் அடிபட்டு கிடக்காரு, கிடந்த உடனே அவருக்கு என்ன ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதா, கொஞ்சம் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல வரையும் போறாரு பாக்குறாரு. இது ஏன் இந்த உணர்வு, இந்த சிந்தனை ஏன் வருது? அதனுடைய அந்த சிந்தனை நாம் முக்கியத்துவம் கொடுத்து இறங்குகிற போது அல்ல, அதான் சொல்றான், நீங்கள் உலகத்தில் கடந்து போகிற எத்தனையோ செய்திகள் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கு. ஒஹும் எமுரூன் அலைஹா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில சொல்லுவான், அந்த ஆயத்துகளை அந்த அத்தாட்சிகளை அவர்கள் கடந்து போவார்கள், ஆனா அதை பார்க்க மாட்டான், அந்த படிப்பினைகள் அவர்களுக்கு கிடைக்காது. அப்ப போற இடத்துல அல்லாஹ் எங்க படிப்பினையை வச்சிருக்கானோ அங்க பாடம் பெறணும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய நம்முடைய சட்டம், இந்த குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிற வழி. அதுலதான் அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து பல்வேறு பாடங்களை நடத்தினா, நீங்கள் காலையில் உதிக்கிற சூரியன் உங்களுக்கு பாடம்னா, அப்ப அதை எந்திரிச்சு சுபு தொழுதுட்டு வெளியே போகும்போது பார்த்து இதை தினம் தினம் எனக்கு கொண்டு வருகிற அந்த ரப்புக்கே நன்றிகள்னு சொல்லணும். நீங்கள் சாப்பிடுகிற உங்களுடைய தட்டில இருக்கிற இட்லிக்கும் சாம்பாருக்கும் நீங்கள் உபகாரிகளாக இருக்க வேண்டும் நல்லா சொன்னான். இப்ப இப்படியும் ஒவ்வொரு வசனமாக சொல்லி கொண்டு வருகிற அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அவங்க இத கவனத்தோடு பார்க்கவில்லையா, எத அவர்கள் வீட்டில் கட்டி கிடக்கிற அந்த கால்நடைகளை அவர்கள் கவனத்தோடு பார்க்கவில்லையா, அவலம் அவலம் யத்தஃபக்கரு வயந்துரு, அவர்கள் அதை சிந்தித்து அதை பார்க்க வேண்டாமா, பார்த்தா. இப்ப அடுத்த கேள்வி கேட்போம், பார்த்தா. ஒரு இமாம் அவர்கள் அழகாக இந்த செய்திக்கு பதிலை எழுதுகிறார்கள். இமாம் நம்ம எப்போதும் சொல்றது மாதிரி, இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலை எல்லா செய்திகளையும் தப்சீரை கபீர் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய தப்சீரை, நிறைய வால்யூம்கள் கொண்ட தப்சீரை அல்லாமா இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுல இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், நல்ல ஒரு நுக்தா, ஒரு என்னது, ஒரு பி பாயிண்ட் அவர்கிட்ட நல்லா இருக்கும். இமாம் ராசியினுடைய கருத்துக்களில் அந்த பார்க்கிற பார்வை நன்றாக இருக்கும். சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை இங்கே சொல்ல வேண்டும், அவரம் எந்தூரு அவலம் யரவ், அவங்க யோசிச்சு அதை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் உங்களை நிப்பாட்டுறான்னு அர்த்தம். ஒரு அருமையான செய்தி எழுதியிருந்தார், அதை படிச்சோன்னு அப்படி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அப்படி நின்னேன். அருமையான தகவலை எங்கே தருகிறார், உங்கள் இறைவனை நீங்கள் இதுவரை உங்களுடைய பள்ளிவாசல்களிலும் உங்களுடைய முசல்லாக்களிலும் உங்களுடைய தஸ்பீகளில் மட்டும்தான் தேடிக்கிட்டு இருந்தீங்க. அல்லாஹ்னா எங்க தேடுவோம், பெருமானார்னா என்ன நினைப்பு வரும், இஸ்லாம்னா நமக்கு என்ன தோணும், பள்ளிவாசல், முசல்லா, தஸ்பீஹ், ஓதிட்டோ, தொப்பி, தாடி, கந்துரா, ஜிப்பா, இதுகள்ல பெருனா, கறி, சாப்பாடு. இவர் சொல்றார், அல்லாஹுவினுடைய ஒருமையை பார்ப்பதற்கு அல்லாஹ் உங்களுடைய வீட்டின் கொள்ளைப்புறங்களில் கட்டப்பட்டிருக்கிற மாடுகளையும் ஆடுகளையும் பார்க்க கூப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய வித்தியாசமான பார்வை. அவர் எழுதுகிறார், அல்லாஹ் உங்களை இந்த இடத்தில் அழைப்பது என்னன்னா, அல்லாஹுவினுடைய ஒருமையை பார்ப்பதற்காக வேண்டி உங்களை மாட்டு கொட்டைக்கு கூப்பிடுறாருன்னு எழுதுறாரு. உங்களை உங்களுடைய ஆட்டு கொட்டடிகளுக்கு கூப்பிடுகிறார் அப்படின்னு எழுதுறாரு. இன்றைக்கு இந்த ஆடுகளும் மாடுகளும் இன்றைக்கு குறைந்து போய் இருக்கிற காலம். என்னுடைய தாப்பனார் சொல்லுவாங்க, ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊருக்கு போனாலும் ஊரினுடைய பள்ளிவாசல்களின் வெளிப்புறங்கள்ல இங்கிருந்து அவ்வளவு தூரத்துக்கு எல்லா வீட்லையும் ஆடும் மாடும் கெட்டப்பட்டிருக்கும். அந்த சாணம், அந்த இது, குளுக்கையினுடைய வாடை தெருல இல்லாம இருக்காது. அப்படித்தான் எல்லா ஊர்களும் இருந்த ஊர்கள். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாம் வந்து டவுன் பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆனாலும் ஆடு மாடு எல்லாம் அந்த தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது. டவுனுக்கு வந்த பின்னாடியும் கூட நாங்கெல்லாம் டீ குடிக்க மாட்டோம், நாங்கெல்லாம் டவுன் வாசி ஆயிட்டான் யாரும் சொல்றது இல்லை, திரும்ப தேடி போறான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த மாட்டிலும் மாட்டிலும் நீங்கள் இறைவனுடைய ஒருமையை பார்க்க வேண்டும். நம்ம ஏற்கனவே எப்போதும் சொல்றது மாதிரி நீங்கள் அல்லாஹுவை அங்கே பார்க்க வேண்டும். இதை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. யாசின் அப்படிங்கிறது நான் எப்போதும் சொல்ற மாதிரி தபருக்கன் ஓதுறது அல்ல, பரக்கத்துக்காக ஓதக்கூடிய ஒரு செய்தியே அது அல்ல. நம் வாழ்க்கையை ஒட்டு மொத்த யாசினுடைய அர்த்தத்தை புரிந்தால் தலைகீழாக மாறிடுவார். மறுநாள் காலையில ஒரு வேற ஆள், அந்த செய்திகள் அதே போன்று உள்வாங்கப்பட்டால். அப்ப எல்லாம் இந்த இடத்துல சொன்னா, உங்களுடைய தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி எந்த ஈமானை குறித்து இந்த சூரா பேசுகிறதோ அந்த ஈமானை உள்வாங்குவதற்காக வேண்டி உங்க ஆட்டை கொஞ்சம் பாருங்கிறான். பார்க்கணும், உங்க மாட்டை கொஞ்சம் பாருங்க. உங்க வீட்டுல மாடு இல்லையா, பக்கத்து வீட்டுல கட்டியிருக்கு மாடை பாருங்க, ஆடை பாருங்க. அவலம் ஏறோ, அவலம் ஏத்த பக்கரோ, அவர்கள் யோசித்து அவர்களுடைய பார்வையை அந்த மாடு ஆடின் மீது செலுத்த வேண்டாமா? ரெண்டாவதெல்லாம் சொல்றான், அதை பாக்குறது மட்டும் கிடைக்கலன்னா ரோட்ல போகும்போது உங்களை கடந்து போகிற அந்த மாடுகளையும் ஆடுகளையும் பாருங்கள். அவலம் ஏறோ அண்ணா கலக்குனா அலகும், அடுத்த வசனத்துல அண்ணா கலக்குனா அலகும், நாம் அவர்களுக்கென்றே படைத்து வைத்திருக்கிறோம். அண்ணா நிச்சயமாக நாம், இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அண்ணா நிச்சயமாக நாம், ஹலக்னா நாமே படைத்தோம், திரும்ப இன்னொரு நாம், நாமே படைத்தோம், லஹும் அவர்களுக்காக வேண்டி. இந்த இரண்டாவது இந்த செய்திக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் நான் படைத்தேன் அப்படின்னு சில இடத்துல பேசுவான், நான் படைத்தேன். இந்த இடத்துல சொல்றான், அவர்களுக்கென்றே நான் படைத்தேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த மனிதர்களுக்கென்றே நான் படைத்தேன். லகும் இந்த செய்தியை கொண்டு போய் திரும்பவும் அல்லாஹ் அவரிடத்திலே சேர்க்கிறான், நான் தான் படைச்சேன். லகும் ஏன், இட் சுட் பி பெனிஃபிஷியல் ஃபார் தம், இது அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிற ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். நம்ம இன்றைக்கு வளர்ந்த காலங்களில் நாம் கிராமத்தை விட்டு சிட்டியை நோக்கி நாம் வந்தாலும் கூட அந்த பால் தேவை நம்மளை விட்டு போயிடலையே, அந்த ஆடு மாடுகளுடைய தேவை நம்மளை விட்டு போயிடலையே. எவனாவது வளர்த்து கொண்டு வந்து கொடுத்தா டீ குடிக்காம யாராலும் இருக்கவே முடியாதே. தெருக்கு தெரு கடன் முளைச்சிருக்கே, நாம் போடுகிற அந்த ஆடைகளும் செருப்புகளும் அதனுடைய தோள்களில் இருந்து பயன்படுத்த எல்லாமே டெய்லி யூசேஜ்ல வந்துருச்சே. நல்லா சொல்றான், மன்ஃபாட், நீ ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு அது பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கலக்கன அல்லவும், நம்மோடு அதை சேர்ப்பதை கொண்டு சொல்லுகிறான். கலக்க லக்கும் இன்னொரு ஆயத்துல சொல்லுவான், இந்த பூமியில் உள்ளதை எல்லாம் உங்களுக்கென்றே படைத்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த பூமியில் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. அப்ப நமக்கு சொந்தமானதுன்னா எல்லா பொருளும் நமக்கு சொந்தமானதா? இல்ல, எல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற தரத்தில் நான் படைத்து வைத்திருக்கிறேன். எல்லா பொருளுமே மனிதனுக்கு பிரயோஜனம் தருகிற ஒரு பொருட்கள். மனிதனுக்கு பிரயோஜனம் தராத பொருட்களை இந்த பூபாகத்தில் நான் ஆக்கவில்லை. எல்லாம் சொன்ன எல்லாமே பிரயோஜனமானது, பிரயோஜனம் தருகிற பொருள். அப்போ கலக்கனா லகும் என்பதை கொண்டு அல்லாஹ் நமக்கு நடத்துகிற பாடம், இதிலே நமக்கு பயன்கள் உண்டு அப்படிங்கக்கூடிய அந்த தகவலை முதலாவதாக அல்லாஹு தஆலா நமக்கு பதிய வைக்கிறார். எந்த பொருளிலிருந்து, நான் போன வாரமே சொன்ன மாதிரி, எந்த பொருளிலிருந்து நமக்கு பயன் கிடைக்கிறதோ மனிதன் அதை நின்று திரும்பி பார்ப்பான், அது எதா இருந்தாலும் சரி. அப்ப முதலாவது உள்ள விஷயத்தை திரும்ப அல்லாஹ் மீட்டு சொல்லுகிறார், நீ ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, சும்மா போற போக்குல பாக்குறதல்ல, அது உனக்குள்ள பொருள், உனக்கு பிரயோஜனம் தருகிற பொருள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு, ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் ஆண் குழந்தையை பார்க்கிற விதமும் பெண் குழந்தையை பார்க்கிற விதமும் வித்தியாசம் இருக்கு. நீ நடக்குது இல்ல, இஸ்லாம் அப்படி சொல்லுதான்னு கேட்டா இல்ல, ஆனா இவர் பாக்குற பார்வை ஏன் அப்படின்னு கேட்டா, இது வரவு இது செலவுங்க, நான் நீ சொல்லித்தரான், இது வரவு பேங்க் பேலன்ஸ், இன்னைக்கு அந்த பையனை உருவாக்கி வச்சால் நாளைக்கு காசா கொட்டும், பொம்பளை புள்ள செலவுங்கிறான், இது இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், இந்த போன வாரம் பெண் குழந்தைகளுடைய தினம்னு ஒரு தினம் கொண்டாடினா உலகத்துல, இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ஒரே வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் யாருக்கெல்லாம் வந்து ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கிறதோ பெண் குழந்தைகள், இன்னைக்கு பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு கவிக்குதான் அழகாக சொல்லுவார், ஒரே இந்த தினங்களையே கொண்டாடுகிறோம், குழந்தை தினம் வருடம் வருடம் கொண்டாடுகிறோம், இன்றைக்கு குழந்தைகளை கொண்டாட போகிறோம். எவ்வளவு முட்டாத்தனமானது, அந்த தினத்தை கொண்டாடுறோம், அதுக்கு ஒரு பெரிய செண்டடிச்சு கேக் வெட்டி கொண்டாடிடுறான், டெய்லி வீட்டில இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்றைக்கு கொண்டாட போகிறீர்கள். இதுதான் நம்மளை விட்டு பி நவத்துறது. பெருமானார் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு மூணு பெண் குழந்தை இருக்கிறதோ அல்லது குழந்தை முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்ததோ அவர் சுபசோபனம் சொல்லப்பட்டவர், ஹி இஸ் பிளெஸ்ட், பெரிய வார்த்தை. பிறந்த உடனே காலி பண்ணிக்கிட்டு இருந்தான் மக்கால, மொதல் புள்ள பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா அவன் வருத்தப்படுற மாதிரி வருத்தப்பட முடியாது. அங்க உடனே கொஞ்ச நேரத்துல கொண்டு போய் இதை எப்படி உள்ளே புதைக்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்த, யோசித்துக் கொண்டிருந்த அதனுடைய எல்லா தாத்து பறிஞர்களும் விளங்கிய காலம், மெடிக்கல்லாம் அன்னைக்கு அவ்வளவு, அதை எப்படி சீக்கிரம் கொண்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த விளங்கிய காலம். அதுல பெருமானார் பேசிய பெண்ணுரிமை இருக்கிறது மிகப்பெரிய பேர். அன்னைக்கு சொன்னாங்க, முதல் குழந்தை யாருக்கு பெண் குழந்தையாக பிறந்தவரோ சுபசோபனம் சொல்லப்பட்டது. அப்ப ஆண் குழந்தையெல்லாம் சுபசோ அப்படி அல்ல, அந்த முக்கியத்துவத்தை பெருமானார் உணர்த்துகிறார்கள். அப்படி காலி பண்ணிடாத, அவரு சொல்லித்தரான் காலி. மூன்று பெண் குழந்தை யாருக்கு இருக்கிறதோ அவர் சுவனவாதி. யார சொல்ல, ரெண்டுன்னா ரெண்டு, ஒரு சஹாபி இருந்துச்சு ரெண்டு ரெண்டு, அவருக்கும் சொர்க்கம்தான். அதை அவர் அழகாக அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவுகளை கொடுத்து நல்ல ஒரு சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக வளர்த்தெடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த தகப்பன் சொர்க்கத்திற்கு சொந்தக்கார். அப்ப இது சொர்க்கத்தினுடைய முதலீடு. இன்னைக்கு சொர்க்க முதலீடுகள் எல்லாம் கம்மியாக போன காலம், உலக முதலீடுகளுக்கு எப்படி அதிகப்படுத்துவது? சொர்க்க முதலீடுகள் கம்மியா போச்சு. ஒரு சுபான் அல்லா சொன்னா உங்க சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படும், அது அங்க போய் பாத்துக்கலாங்க. நான் இங்க நம்ம பேலஸ்ல எப்படி மரம் நடணும் அப்படிங்கறதுக்கு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். எந்த கம்பெனியை கொண்டு வந்து வச்சு வீட்டுக்கு இடையில மரம் ஏதாவது முளைக்க வைக்க முடியுமா, அப்படி ஏதாவது ஒரு இவர் இருக்காரா, இன்ஜினியர்ல இந்த ஆர்கிடெக்ட் இருக்காரா அப்படின்னு யோசிக்கிற காலம். பெருமானார் சொன்னார்கள், அங்க நடுறா, இது நீ மௌத்தா போனவனா அடுத்தவனுக்குள்ள சொத்து, அது ஓன் சொத்துன்னு. என்றைக்கும் இது உன்னை விட்டு கலட்டப்படலாம், அது நிரந்தரமான சொத்து. அல் ஜன்னத்து பியான், பெருமானார் மேராஜுக்கு போயிட்டு வந்து சொன்ன வார்த்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க, உங்களுடைய உம்மத்திடத்திலே நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்க, அல் ஜன்னத்து கீஆன், அல் ஜன்னத்து கீஆன், அல் ஜன்னத்து கீஆன், சொர்க்கம் என்பது பொட்டல் தரை, பொட்டல் தரை. யார் அதிலே என்ன மரங்களை இட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இட்டுக் கொள்ளட்டும், ஆனால் அவர்கள் உலகத்தில் இருந்தே அந்த மரங்களை அங்கே வளர்க்க முடியும். அந்த மரங்களுடைய காரணம் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், வழியும் சொல்லித்தரும். நிரந்தரமான வீடு. இங்கே இந்த பையனை படிக்க வச்சா எங்க கொண்டு போய் நம்ம செட்டில் ஆகலாம், அடுத்து என்ன தருவான் அவனை, இப்படி கொண்டு போய் படிக்காம வேற எந்த சிந்தனை விடாம அவனை டாக்டர் ஆக்கி இன்ஜினியர் ஆக்கி, நல்ல வளர்த்தவர்களை பற்றி அல்ல, அதன் பின்னால் போனவர்களுடைய அடுத்த கதிகள் என்ன நடந்துச்சு உலகத்துல பாக்குற எவ்வளவு வருத்தமான செய்திகள். எட்டி உதைக்கிறான், உதப்பான், ஒரு சுண்ணத்து இருக்கு, உதப்பான், அதை அடிக்கணும், அதை அடிக்கணும். எந்த இடத்தில் அல்லாஹுவை நம்ப வேண்டுமோ நம்பாமல் விட்டதற்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. என்ன பிறந்த உடனே எனக்கு உலகத்துல சோறு கொடுத்தது யார், அந்த தாயும் தந்தையும் என் மீது பிரியப்பட வைத்தது யார், அதே இறைவன் தான் நான் மரணக்கட்டிலில் படுக்கிறவரை எனக்கு உடவளிப்பவன். 80 வயசாயிருச்சு, 90 வயசாயிருச்சு. நேற்று முந்தா நாள் ஒரு மூத்து எங்க கல்லூரியினுடைய பேராசிரியருடைய தாப்பனார், 92 வயசு. அல்லாஹ் அவருடைய மன்னரை பாதுகாக்கணும். முகம் அப்படியே ஜொலிக்குது, முகம் ஜொலிக்குது. அப்போ மவுத்துன்னு சொன்ன உடனே போய் பார்க்க போன, அவர் சொல்றாரு, அத்தா வந்து யூரின் போயிட்டாங்க, நான் பேம்பர்ஸ் மாத்திக்கிட்டு இருந்தேன் கழுவிட்டு அவங்களுக்கு, அப்படி குடிச்சிட்டு மாத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு சாஞ்சிட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மகனார் அவருக்கு 56 வயசு, இன்னொரு 3 வருஷத்துல ரிட்டையர்டு. அத்தாக்கு 93 வயசு, மகனுக்கு 56 வயசு. 56 வயசு அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியத்தில் 56 வயசுல தன்னுடைய தகப்பனாருக்கு பணிவிடை புரிகிறார். ஒண்ணுக்கு இருந்ததை கழுவி விடுறார். யாரு கொண்டு வந்து சேர்ப்பது? அந்த கடைசி காலம் வரையும் அவர்கள் பிரியாணியை கொடுத்தாலும் அவன் எதை கொடுத்தாலும் உள்ள இறக்குறவன் ரப்பு. அதைத்தான் திரும்ப திரும்ப பெருமானார் சொன்னார்கள், நீ பிறந்த உடன் எப்படி இருந்தாயோ நீ மூத்தாகிற நேரத்திலே அப்படித்தான் இருப்ப, அதை கொடுக்க வைக்கிற பொறுப்பு என்னை சார்ந்தது. கண்ணா முன்னா நம்பாத, என்னை வைக்க வேண்டிய இடத்தில் வேறு எந்த பொருளையும் வைக்காத. பிள்ளையா இருந்தாலும் சரி, உன்னை பெத்த அத்தாவா இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, நீ வச்சிருக்க பேங்க் பேலன்ஸ் 100,000,000,000. ஏன்னா நான் இருக்க வேண்டிய இடம் அது, என்ன மட்டுமே வச்சுக்க, நான் உன்னை எப்படியும் பாதுகாப்பேன், இவர்கள் யாரும் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பேன். அந்த நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கென்றே நான் படைத்திருக்கிறேன், நமக்காக வேண்டி படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அப்ப திரும்பி பார்க்கணுமா வேண்டாமா? பாக்கெட் பால் ஆரோக்கிய வாங்குறதுக்கு மட்டும் நமக்கு தெரியுது, ஆனா அது தர்ற மாடு நமக்கு தெரியல. திரும்பி அல்லாஹ் சொல்றான், திரும்பிப்பார், கலக்குனா லகும், உங்களுக்கென்றே நாம் படைத்திருக்கிறோம். மிம்மா அமிலத் ஐதீனா, அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னான், மிம்மா அமிலத் ஐதீனா. இந்த இடத்தில் விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு சொல்லுகிறார், என் கரத்தினால் நான் படைத்தது, என் கரத்தினால் நான் படைத்தது. அல்லாஹ் கையால படைச்சானா? பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், எல்லா முஃபஸ்ஸிர்களும் எழுதுகிறார்கள், அல்லாஹு சொல்லுகிறான், படைத்த விஷயத்தில், அந்த மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் படைத்த விஷயத்தில் நான் யாரையும் கூட்டு சேர்க்கவில்லை, அல்லது அந்த படைக்கக்கூடிய அந்த இபுதா, அந்த அந்த அதனுடைய அந்த முறை, அந்த ஆரம்பம் என்னை சார்ந்தது, அதை யாராலையும் படைக்கவும் முடியாது, நானே படைச்சிருக்கேன். ஆடு மாடுகளை பார்க்கிற போது பகுதானியத் அல்லாஹ்வினுடைய ஒருமைத்தன்மை எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னார், இத படைச்சமே இறந்து அதை பார்க்க சொல்லி அல்லாஹ் சொல்றான், மின்மா அமிலத் ஐதீன. கோழி முட்டையில அல்லாஹ் என்று போட்டிருந்தா அதை எடுத்து பேப்பர்ல அடிச்சு அதை வந்து ஊர் குடுக்க ஓட்டுறான், அதை பாக்குறதுக்கு வேன் குடிச்சு போறான். சில ஊர்ல கோழி முட்டையில அந்த ஊர்ல அல்லாஹ்ன்னு பிரிண்ட் இது ஆயிருக்கு. ஒரு மீனுடைய வயித்துல முகமது ரசூலுல்லான்னு எழுதி இருக்கு அப்படின்னா அதை போய் பறக்கத்தா உடனே அங்க ஒரு பத்திய கொளுத்தி வச்சு அதுக்கு ஒரு பூமாலையை போட்டு, ஹே மீன் வயிறியா அல்லான்னு போட்டுருக்கு, தக்காளியை ரெண்டா வெட்டினா அல்லாஹ் தெரியும்னா அதுக்கு போய் பத்திய கொளுத்தி வைக்கிறான் நம்மால். அல்லாஹ் அத என்னுடைய உஸ்தாத் அழகா சொல்லுவாங்க, அட அந்த தக்காளியே பாரு, ஆட்டுக்கு வயிற்றுக்குள்ள அல்லாஹ்னு போட்டுருந்துச்சு அந்த கறியில என்ன ஆட்டப்பார், அதே எவ்வளவு பெரிய அத்தாட்சி, அதே எவ்வளவு பெரிய அத்தாட்சி. அது என்ன அழகா அல்லாஹாலா அந்த படைப்பினங்களை படைச்சு வச்சிருக்கான், சிந்தனையை திருப்புகிறான். உலகத்திலே சிந்தனை இருக்கிறதே, ஒரு நிமிஷம் விட்டாலும் நம்மளை காலி வழிக்கும். சிந்தனையை அடக்க முடியாது அப்படின்னு முதல் முதல்ல சொல்லி கொடுத்தது இஸ்லாம் தான். சிந்தனை இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நீங்க மனசை அடக்கணும், அதெல்லாம் அடக்க முடியாது. மனதினுடைய இயற்கையே மாறி மாறி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை, அல் கல்பு எத்தக்கல்ல, இயற்கையே இயற்கையாக சந்திக்கிற சூழ்நிலை. அது என்னவோ அந்த ஒரிஜினாலிட்டியோட அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்தார்கள். இப்ப சொல்றா நீ சிந்திக்காம இருக்கணும்னா முடியாது, அது அவன் கையில உள்ளது இல்ல. அல்லாஹ் அதை அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கான், ஒரு நிமிஷம் விட்டாலும் கடகட கடகடன்னு. பள்ளியாசல்ல இருக்கும் போதே இங்கிருந்து ஒரு மோசமான இடத்துக்கும் உங்களை அழைத்து போகும். போதா இல்லையா? அண்ணன் தம்பி ரெண்டு பேர், அண்ணன் என்ன செஞ்சாரு, போய் நான் போய் வழி இதுல அவரு அப்படியே உலக காரியங்கள் இருந்தார், தம்பி போய் நான் வழிபட போறேன், பனி இஸ்ராயலர்களுடைய காலத்தில் நடந்த அந்த சம்பவமாக எழுதப்படும், நான் போய் வழிபாட்டுக்கு போறேன், மலை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டார். இவர் இங்க துன்யாவை அனுபவிக்கிறதுக்கு சாராயம் விபச்சாரம் அப்படி இப்படி எல்லாம் உலகத்தை நல்ல கெட்டி அனுபவிக்கிறார். அவர் அங்க போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஜபம் பண்ணா மனசுல இது தோணிக்கிட்டே இருக்கு, என்னடா இது, வெறும குடிச்ச வாழ்க்கையா இருக்கு, இங்க வந்து கடலுக்குள்ள காட்டுக்குள்ள இப்படி உட்காந்துக்கிட்டு கிடைச்ச அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தண்ணிக்கு நாயா பேய அலைஞ்சுக்கிட்டு இப்படி கிடக்கமே, நம்ம அண்ணன் நான் வாழ்க்கை சும்மா ஜம்மன அடிச்சு நவத்துறானே அங்க உட்காந்து, நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையே. அவர் மலையிலிருந்து ஒரு காலம் முடிவு பண்ணி என்ன செய்யறாரு, நம்ம அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு கீழே இறங்குறாரு. தம்பி இங்க ஊர்ல இருந்த அண்ணன் இது எல்லாத்தையும் குடிச்சு விபச்சாரம் பண்ணி எல்லாம் போய் ஒரு காலம் வந்துச்சு, அந்த ஆடி அடங்கி போவான்னு சொல்லுவான்ல, அப்ப யோசிச்சாரு, அடடா நம்ம தம்பி இப்படி போயிட்டான், நம்ம இங்க இப்படி கிடந்து இப்படி மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டோமே, நமக்கும் அந்த தேடுதல் அந்த ஆன்மீக தேடுதல் வேணுமே, நம்ம அவரை மேல போய் பார்ப்போம்னு போறாரு. அங்க போய் பார்ப்போம், ரெண்டு பேருக்கும் மரணம் சம்பவிக்கிறது. அங்க இருந்து வர்றாரு, மலையிலே உட்கார்ந்திருந்தவர் பாவியாக ஆகிறார், ஊர்ல இருந்தவர் நல்லவராக ஆகிறார். ஏன், மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் இவருடைய தேட்டம் அங்கிருந்தது, நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டு அங்க போகணுமேண்ணா. அவன் என்ன நினைச்சான், நான் வாழ்க்கையே இப்படி வீணாக்கிட்டேனே அனுபவிக்கணுமேண்ணா, இங்க போய் இந்த இதை குடிச்சு இந்த லாகிரிகளை அதெல்லாம் சாப்பிடாம இப்படி ஆயிட்டு. பெருமானார் சொல்லுவார்கள், பல நேரங்களின் நிர்பந்தங்களினால் ஒரு மனிதன் மூமினாகவும் முஸ்லீமாகவும் அல்லாஹுக்கு பயந்தவனாகவும் இருக்கிறான், அது அல்ல பயபக்தி. நிர்பந்த பயம் இல்ல, அடுத்து சந்தர்ப்பம் கிடைக்காததனால் நாங்கள் முஸ்லீம்கள். ஒரு நபி அல்ல, ரெண்டு நபி அல்ல, எல்லா நபியுமே உதாரணம். சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட அதிகமான உதாரணம் குர்ஆன்ல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதாரணம், சந்தர்ப்பம் கிடைத்தும். அல்லாஹ் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் அவங்க மாறுறதுனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதிகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த சந்தர்ப்பத்தை தழுவ விட்டதனால் அல்லது மறுத்ததனால் அல்லாஹ் கனவினுடைய விளக்கத்தை யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்கள் கொடுக்கிறார். ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கிடைக்குது, ஒரு ஒரு வேர்ல்டு, ஒரு புது வேர்ல்டினுடைய அறிமுகத்தை உலகத்திற்கு செய்து வைக்கிறார் யூசுப் அலைஹி இஸ்லாம். அந்த கனவினுடைய விளக்கம், அந்த தாத்பரியத்தை முதல்ல யாரு கனவு கண்டு வந்தாலும் உடனே சொல்லுவார், இதுதான் இப்படித்தான் நடக்கும், இந்த கனவை நீ கண்டியா இல்லையாங்கிறது வரையும் சொல்லக்கூடிய ஆற்றல் என்ன, ஒன்னே ஒண்ணுதான், இந்த அம்மா கூப்பிட்டுச்சு நான் அல்லாஹ் பயப்படுறேன். இங்கே சந்தர்ப்பங்கள் கிடைக்காததனால் அல்லாஹுக்கு பயந்தவர்கள், அதுவல்ல முஸ்லீமினுடைய வாழ்க்கை. சந்தர்ப்பம் கிடைச்சாலும் மாறணுங்கிறது தான், சந்தர்ப்பம் முஸ்லீம்கள் அல்ல. அல்லாஹு தஆலா அதை இந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த கால்நடைகளை நீங்கள் பாருங்க, போகும்போது வரும்போது அண்ணா கலக்கனா அலகும் மிம்மா அமிலத் ஐதீனா, நாமே படைத்தோம் அல்லாஹ் சொல்றான், நாமே படைத்தோம். படைப்பினங்களுடைய விஷயத்தில் நாம் யாருக்கும், எல்லா படைப்புகளுடைய விஷயத்திலும் அல்லாஹ் சொல்லுவான் அது நம்மை சார்ந்தது, படைப்புகள் எல்லாம் எனக்கே உரித்தானது, அப்ப அதை படைத்திருப்பது நான், நீங்கள் வேற்றுக்கண்ணோடு அதை வெறுத்துக்கிட்டு பார்க்காத. ஆடு மாடுன்னா இந்த இது வரும்போது பக்ரீத் நடக்கும்போது பேப்பர்ஸ் கட்டி விட்டுருக்கான் ஆட்டுக்கு, பெரிய பேப்பர்ஸா வாங்கி மூத்திரம் பேஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நஜாசத்து நஜாசத் தான், அது வித்தியாசம் இல்ல, நஜீஸ் நஜீஸ் தான், அதுக்குன்னு அது ஏதோ அது ஆகாத ஒரு பொருள் மாதிரியும். சஹாபாக்கள் வீட்டுல கட்டி வச்சிருந்தாங்க ஒட்டகங்களை ஆடுகளை, அங்க உள்ள அந்த அவர்களுடைய கால்நடைகள் அங்கே வளர்க்கப்பட்ட அந்த பொருட்களை கட்டினார்கள். அப்ப அதனுடைய மூத்திரங்கள் அதனுடைய அதை அள்ளுகிற பணியையும் அவர்களே செய்தார்கள், சுத்தப்படுத்துகிற பணி. இன்னைக்கு வெறுப்பு வருது, நல்லா சொல்றான், அந்த பார்வை அல்ல, நீ அதை பார்க்கிற போது நான் படைத்தேன்னு பார்க்கணும், அதுல யாருக்கும் நாம் அதிலே நாம் கூட்டாக ஆக்கவில்லை, எல்லாம் சொல்றான் நாமே படைத்தோம். ஃபஹும் லஹா மாலிகூன், அதற்கு நாம் உங்களை அதிபதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். ஃபஹும் லஹா மாலிகூன், உங்களுக்கு பொறுப்புதாரிகளாக அதிபதிகளாக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். இந்த மாலிக் அப்படிங்கக்கூடிய இந்த செய்தியை குறித்து நிறைய உலமாக்கள் நிறைய கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். நிறைய செய்திகள், தொகுப்பான செய்திகள் இது சார்ந்து இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த அண்ணாம் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், எதெல்லாம் கால்நடை? ஒரு இமாம் கேட்கிறாரு, கால்நடைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். போன வாரமே நான் சொல்லும் போது சொன்னேன், அண்ணாம் என்கிற வார்த்தை நாம் என்பதிலிருந்து வந்தது, நாமத். கால்நடை என்பதே அறுக்குடை என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் என்று சொன்னால் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம், பவுண்டீஸ், பிளஸ்ஸிங்ஸ், அறுக்குடை. அப்ப அந்த கால்நடைகள் அப்படின்னு சொன்னா என்ன எது என்பதை குறித்து உலமாக்கள் எழுதுகிறார்கள். எதெல்லாம் கால்நடை? சிங்கம் கால்நடையா, யானை கால்நடையா, எதை கால்நடையினுடைய லிஸ்ட்ல சேர்க்கிறது? எது அண்ணாம்? ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், சமானியத்தை அஸ்வாஜ், சமானியத்தை அஸ்வாஜ், எட்டு ஜோடிகளை நாம் படைத்திருக்கிறோம். சமானியத்தை அஸ்வாஜ் ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லுகிறார். அதுல எந்தெந்த பொருட்களை நாம் படைத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அதுல சொல்லுகிறார். அதுக்கு முன்னுண்டான வசனத்துல அல்லாஹ் சொல்றான், கால்நடைகளில் சில சுமப்பதற்காக வேண்டியே உள்ளது, உங்களுக்கு சுமையை தாங்கிட்டு போறது. ஒஃபர்ஷ், சில சாப்பிடுவதற்காக வேண்டியே உள்ளது. குலு மிம்மா ரசக்கக்கும் உள்ளா, இன்னைக்கு 2017 இந்திய சமூகம் சந்திக்கிற, உலக சமூகம் சந்திக்கிற ஒரு பிரச்சனைக்கு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல தீர்வு சொல்றான். குறிப்பாக நாம் இந்தியர்களும் அதே மாதிரி உலக சமூகமும் சந்திக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் தீர்வை சொல்லுகிறார். ஹமூல, சில கால்நடைகள் ஏற்றி செல்வதற்கு, பாரம் ஏற்றி செல்ல. ஒஃபர்ஷா, சில சாப்பிடுவதற்கு. குலு மிம்மா ரசக்கக்கும்ல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தானோ, ஆகுமாக்கினானோ அதை சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. எதெல்லாம் அல்லாஹுவினால் இந்த சமூகத்திற்கு ஆகுமாக்கப்பட்டதோ அதையெல்லாம் உண்பதும் புசிப்பதும் இந்த சமூகத்தினுடைய உரிமை கடமை. அதுல வந்து ரைட்ஸ், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ், எதையும் நாம ஹராமாக ஆக்குவதற்கு உரிமை கிடையாது. ஒரு பொருள் நமக்கு பிடிக்கல அல்லது நம்முடைய உடலுக்கு ஒவ்வ மாட்டேங்குது, அதை சாப்பிடக்கூடாது. அது உடலுக்கு ஒவ்வாத நாள் சாப்பிடக்கூடாமல் இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, இதை நான் சாப்பிடவே மாட்டேன், இது எனக்கு ஹராமுன்னு சொல்றாரு. அப்படி ஒரு உணவை குறித்து ஒரு மனிதனுக்கு உரிமை கிடையாது. அல்லாஹ் எதெல்லாம் ஹலால் ஆக்கினானோ அதெல்லாம் சாப்பிடணும். ஒருத்தன் ஒரு பொருளை மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஷைத்தானுடைய அடிச்சுவட்டையை பின்பற்றுவது. உலமாக்கள் எழுதுகிறார்கள், அரசாங்க ரீதியாக நீ அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை செய்யாத, எவன் சொன்னாலும் சரி, நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய அரசுக்கு கீழே உள்ளவர்கள். அதனால யாருக்கும் அஞ்சு பணிஞ்சு சாப்பிடாமல் இருக்கக்கூடியதல்ல. ரெண்டாவது, இப்ப நிறைய சொல்லப்படக்கூடியது, இது எங்களுடைய ரைட்ஸ், நாங்க சாப்பிடுவது. ஆனால் ஒரு முஸ்லீம் எப்படி சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹுவினுடைய ஹலால். ரைட்ஸ் ஒரு பக்கத்துல கிடக்கட்டும், எனக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்குனது, நான் யாருக்காக வேண்டியும் அதை ஹராமாக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு அல்லாஹுவினால் ஹலால் ஆக்கப்பட்ட ஒரு செய்தியை வேறு எக்காரணத்திற்காகவும் ஒருத்தன் ஹராமாக்கினான், இத்திபா உஷைத்தான் அல்லாஹ் சொல்றான், இதுதான் ஷைத்தானை பின்பற்றுகிற வழி. வலா தத்தபியோ குத்துவாத்தி ஷைத்தான், அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு தவிர்க்கவும் எதிர்க்கவும் இந்த சமூகம் உணர்வுள்ள சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பதிவு செய்யலாம். அப்போ ஏ அப்படின்னு கேட்டா அடுத்து அல்லாஹு சொல்லுகிறான், இன்னஹுலக்கும் அதுவும் முபீன், இப்படி எல்லாம் வேலையை பார்ப்பான். பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றான், சமானியத்த அஸ்வாஜ், எட்டு வகை உணவுகளை உங்களுக்கு நாம் படைத்து வைத்திருக்கிறோம். கால்நடைகளை உங்களுடைய உணவுக்காக வேண்டி எட்டு ஜோடிகளை நாம் ஆக்கி இருக்கிறேன். நான் அல்லாஹ் சொல்றான், சமானியத்தை அஸ்வாத் மினவானிஸ்னை, செம்மறி ஆட்டிலிருந்து ரெண்டு வகை, ஆண் பெண், செம்மறி ஆடு இன்னைக்கு சாப்பிடுறோம்ல நம்ம கடைகள்ல கிடை. ஒமினல் மாசிஸ்னை, வெள்ளாட்டிலிருந்து ரெண்டு வகை, ஆட்டுல ரெண்டு வகை, ஆண் பெண். அதுல ஒன்னாவது செம்மறியாடு, ரெண்டாவது வெள்ளாடு, ரெண்டையும் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். செம்மறியாட்டு கறியும் சரி வெள்ளாட்டு கறியும் சரி உங்களுக்கு சாப்பிடுவதற்கென்றே அனுமதிக்கப்பட்டது, ஆக்கப்பட்டது. குல் நபியை நீங்கள் கேளுங்கள், என்ன அல்லாஹுத்தாலா உங்களுக்கு அந்த ரெண்டுல உள்ள ஆண்களையோ அல்லது அந்த ரெண்டுல உள்ள பெண்களையோ ஹராமாக ஆகியிருக்கானா? ஒரு சைடு போனா ஹலால் அப்படிங்கிறது ட்ரேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே ட்ரேடு தான், அதை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாமே ட்ரேட், அது ஒரு பிசினஸ். ஹலாலுங்கிற சர்டிபிகேட் விக்கிறதுக்கு காசு வாங்கி எத்தனையோ ஹராம வித்துக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது, பொதுவாகவே நாம் வெளியே போகிற போது ஹோட்டல்களுக்கு போனா ஹலால் போட்டிருக்காங்க, அதனாலே நிறைய ஹோட்டல்ல ஹலால் போட்டிருக்கான். ஒரு நண்பர் சொன்னார், அது ஹலாலான்னு கேட்டதுக்கு அந்த கடையில போய் சாப்பிட உட்காரும் போது ஹலால் தான் பாய் அப்படின்னு சொன்னா, இந்த ஹலால்னு ஓட்டிங்களா அப்படின்னா என்ன, எல்லா ஹோட்டலையும் ஓட்டிருக்காங்கலாம், இது ஒட்டினாதான் பாய் வருவாங்களாம், பாய் வந்தாதான் பிரியாணி காலி ஆகுங்களான். அவன் அது அல்டிமேட்டா விளங்கி வச்சிருக்கான், அது பிசினஸ் ட்ரேட் ஆயிருச்சு. அப்ப அந்த அந்த வகையில் நமக்கு சொல்லித்தரப்படுகிற செய்தி, உங்களுடைய உணவுகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அல்லது அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னா சாப்பிடக்கூடாது. அந்த அந்த உணவு பக்கமே போக கூடாது. அந்த உணவு நமக்கு தெரியாமல் அறுக்கப்பட்டிருக்கே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது ஹராமாக அறுக்கப்பட்டிருந்தா அந்த எஃபெக்ட் வேலை செய்யும். அந்த உணவுக்குன்னு ஒரு உணர்வுகள் உண்டு, அது கண்டிப்பா வேலை செய்யும். அதனால பொதுவான இடங்களில் எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்த்துக்க வேண்டும், வேற வழியே இல்லை. எவ்வளவு தவிர்க்க வேண்டுமோ அவ்வளவு தவிர்க்கணும். குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் ஹாஸ்டல்ல போய் தங்குறாங்க, ஹாஸ்டல்ல கறி வாங்குற இடம் எது? அது முஸ்லீம் காலேஜா இருந்தா பிரச்சனை இல்லை, மாற்று மத காலேஜ்லயோ அல்லது பொதுவான இடங்களில படிக்க போகும்போது முடிஞ்ச அளவு வெஜிடேரியன் மாறிடுறது, அப்படி இல்லைன்னா பாக்குறது. ஏன் இதை குறிப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சென்னையில நான் இருக்கும்போது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல அங்க ஒரு ப்ரொஃபசர் இருந்தார், அவர் தான் சொன்னார், டாக்டர் மெகர் அலி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாரு, நான் வார்டனா இருக்கும் போது காலேஜ்ல இருந்து ஒரு முஸ்லீம் பாய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அந்த ஹாஸ்டல்ல டாக்டர் படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க, அங்க வேலை செய்யறவனே கோழியா இருக்கிறான், கழுத்தை உடச்சு வச்சுக்கிட்டு அடுத்தவன் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம பிள்ளைங்க பல வருஷமா அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு நான் போய் கேட்டேன், ஆமா அறுக்க யாரும் கூப்பிட்டா பாய்க்கு வரமாட்டேங்கிறாங்க, அதனால நானே அறுத்துறதுனா நிறைய இடம் கொடுத்தான், பாய் வரலங்கிறதுக்காக வேண்டி நம்மளே அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் அறுக்கப்படுது. அது எப்படி அறுக்கப்படுதுன்னு தெரியல. ரெண்டாவது, இந்த பாக்கெட்ல ஃப்ரோசன் ஃபுட் வாங்கி சாப்பிடுறது அதுவும் நமக்கு தெரியாது. அதனாலதான் பெருமானார் சொல்லிட்டாங்க, எதெல்லாம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதோ அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஒரே வரியில பெருமானார் வந்த சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பக்கத்திலே போக கூடாது, அதெல்லாம் பேசாம ஒதுங்கி இருந்துக்க வேண்டியதுதான். அப்ப அதுக்கு பின்னாடி நாம் போய் சொல்லி ஒருத்தர் அப்பாயின் பண்ணி, அவர் சொன்னாரு ஒருத்தர் அப்பாயின் பண்ணி நீங்க இவரை கூப்பிட்டாருங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி அறுத்தாங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த உணவினுடைய விஷயங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எதை ஹராமாக ஆக்கினேன், ஆணையா பெண்ணையா? அம்மஷ் சமலத் அலைஹி அர்ஹாமுல்லும் செய்யை, அல்லது அந்த பெண்ணாட்டினுடைய கற்பத்தில் இருப்பதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் ஹராமாக ஆக்கினேனா? நபியூனி பிஹிமின் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள். இப்ப வெள்ளாடு ரெண்டு, ஆண் பெண் செம்மறியாடு ரெண்டு, ரெண்டு அது ரெண்டு இது ரெண்டு, மொத்தம் நாலு ஆச்சு, அல்லாஹ் மொத்தம் எட்டு சொல்றான். ரெண்டாவது சொல்றான், வமினல் இபிலிஸ்னை, ஒட்டகத்தில் ரெண்டு வகை ஆண் பெண், வமினல் இபிலிஸ்னை, வமினல் பக்கரிஸ்னை, மாட்டில் ரெண்டு வகை ஆண் பெண். குல் அஸ்ஸக்கரைனி ஹர்ரம அம் உன்சையை, நபியே நீங்கள் கேளுங்கள், இதில் ஆண் இனத்தை நான் ஹராமாக ஆக்கினேனா பெண் இனத்தை ஹராமாக ஆக்கினேன்? அம்மஷ்தமலத் அலைஹி அல்ஹாமுல் உன்சையை, அல்லது அந்த பெண் ஒட்டகங்கள் கருவிலே சேர்த்து இருக்கிற அந்த பொருளை நான் ஹராம ஆக்கினேன், அந்த வயிற்றுல உள்ள குட்டிகள் அது வெளியே வந்துச்சுனா அது ஹராம்னு சொன்னேனா? அம் குன்தும் சுஹதா இது வஸாக்கும் அல்லாஹு பிஹாதா, நீங்கள் அல்லாஹுவை சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் இதற்கு பக்கத்தில் இருந்தீர்கள், அல்லாஹ் கேட்கிறான், அம் குன்தும் சுஹதா ஆர் யூ விட்னஸ், அது ஹராமோ இது ஹராமோ, அதை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது, அது ஹராமுன்னு சொல்றது அது தப்புன்னு சொன்னாலும் சரி, அல்லது அதை அந்த மிருகத்தை தன் அந்த நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு உயர்த்தி வச்சு சொன்னாலும் சரி, அது கடவுள்களாக ஆக்கப்பட்டு ஹராம் சொன்னாலும் சரி, அல்லது இது ரொம்ப கேவலமானது திங்காதன்னு சொன்னாலும் சரி, நான் ஆக்கவில்லை, எல்லாம் சொல்றேன் நான் ஆக்கலமும் இவரை விட அநியாயக்காரர் யார் இருக்க முடியும்? இஃப்தரா அலல்லாஹி கதிப, அல்லாஹுவின் மீது பொய் உரைக்கிறார், அறிவீனமான முறையில் மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டும். அப்ப இந்த சமூகம் இருக்கிறத, இந்த சமூகம் அறிவுசார் சமூகம், எது சாப்பிடணுங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எவன் சொல்லியும் நமக்கு விளக்க வேண்டிய பாடம் தேவை இந்த சமூகத்திற்கு எந்த பொருளிலும் கிடையாது. அப்ப இந்த நான்கு, ஆண் வெள்ளாடு பெண்ணா வெள்ளாடு ஆண் பெண், அதே போன்று செம்பரியாடு ஆண் பெண், அந்த ரெண்டும், ஒட்டகத்துல ஆண் பெண், மாட்டில் ஆண் பெண் சொல்லிட்டு சொல்றாங்க. இதைத்தான் அல்லாஹு தஆலா அன்ஆம் என்று சொன்னான். உங்களுக்கு கிடைத்த அன்ஆம்கள், அல்லாஹுவினுடைய நியமத்துகள், பவுண்டீஸ் என்று அல்லாஹு தஆலா இதை குறித்து தான் சொன்னான் என்று நமக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் நமக்கு இதை சார்ந்து எழுதி தருகிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஹும் லஹா மாலிக்கும், நீங்கள் அதற்கு ஓனர்ஷிப்புகளாக ஓனர்களாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு வசனத்தை இங்க சொல்றாங்க. நிறைய தப்சீர்கள்ல இந்த ஓனர் அப்படிங்கிறதுக்கு, மாலிக் அப்படிங்கிறதுக்கு, அல்லாஹு தஆலா அந்த பொருளை உங்களுக்கு தந்திருக்கான், நீங்க அந்த பொருள்களை பயன்படுத்துகிற விதத்தில் ஆக்கி தந்திருக்கான்னு எழுதியிருக்காங்க. நிறைய தப்சீர்கள்ல இது சார்ந்த குறிப்புகள், நிறைய செய்திகளை அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பொருட்களை கொண்டு பிரயோஜனம் அமைப்பதை போன்று தந்திருக்கிறான். பிரயோஜனம் அடையாத பொருட்களை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை. மாலிக் அப்படின்னு சொன்னா, ஓனர் அப்படின்னு சொன்னா, அந்த பொருள்ல இருந்து நீங்க பிரயோஜனம் அடையலாம், ஆடையோ மாடையோ எடுத்தா அதுல இருந்து உங்களுக்கு பயன் உண்டு, சாப்பிடலாம். என்னென்ன பயன் அல்லாஹு தஆலா பின்னாடி பட்டி அந்த பட்டியல் போடுறான், எது எதெல்லாம் உங்களுக்கு அதுல இருந்து யூஸ்ஃபுல். இன்னொரு இமாம் எழுதுறாரு, அந்த காட்டு விலங்குகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கல. காட்டு விலங்குகளை அவர் அழகான அந்த வார்த்தை எழுதியிருக்கிறார், லம் நக்லுகுஹா வஹ்ஷியத்தன் லிமா மலக்கஹ. காட்டு மிருகங்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசப்படுத்தி தரவில்லை, உங்களுக்காக வேண்டி அதை மாலிக்காக ஆக்கவில்லை. அதனால அதை மனிதன் என்ன செய்ய முடியாதுன்னா கொண்டு வந்து வைக்க முடியாது. காட்டு பொருட்களை விலங்குகளை அது அங்க இருக்கும், உங்களுக்கு எதை வசப்படுத்தி கொடுத்தானோ அது நீங்க சொல்றது மாதிரி இருக்கும். அந்த வஹ்ஷியத் அப்படின்னு விளக்கம் எழுதும் போது எழுதுறார், மாலிக்கியத் அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்பில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த பொருளை நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆடும் மாடும் ஒட்டகையும் உங்களோடு இருக்கும், நீங்க அவுத்து விட்டா அது போய் மேய்ஞ்சிட்டு திரும்பி வந்துடும். இது ஒரு இமாம் எழுதியிருக்காரு. நீங்க அவுத்து விட்ட உடனே அந்த கால்நடை கிளம்பி அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, அது திரும்ப வர்றதில்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதை தேடி உங்களால போக முடியாது. அப்ப மில்கியத் அப்படிங்கிறது தெளிவா அதுல எழுதுறாங்க, அல்லாஹ் உங்களை அந்த கால்நடைகளுடைய இதயங்களில் நீங்க தான் ஓனர் அப்படிங்கறத போட்டிருக்கான். நம்ம கிராமங்கள்ல பாக்குறோம்ல, அது வாட்டுக்கு அவுத்து விட்டுருவாங்க, காலையில இருந்து மேய போவும், சாயங்காலம் திரும்பி வரும். சாயங்காலம் மாடுகளும் அப்படித்தான், கோழிகளும் அப்படித்தான், விட்டுறாங்க அது வாட்டுக்கும் திரும்பி வருது. இல்ல இல்ல இது வாட்டுக்கும் போயிடும், எப்போது இவர் போய் தேடிட்டு வரணும் அப்படிங்கக்கூடிய நிலைகள் இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த திருப்பத்தை நாமே இருக்கு, அது இங்க திரும்பி வரணுங்கிறது, அந்த அந்த மில்கியத் அப்படிங்கறத நாமே. ரெண்டாவது இன்னொரு இமாம் எழுதும் போது எழுதுறாங்க, மனிதனை விட அது உடலால் சக்தியால் பெரிதாக இருந்தாலும், இப்போ ஒரு மாடு இருக்கு இல்ல ஒரு ஒட்டகம் இருக்கு, நமக்கு நம்முடைய உடல் சூழ்நிலைக்கும் அதனுடைய அந்த சக்திக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மாட்டை, அந்த ஒரு சின்ன பையன் வீட்டுல உள்ளவன் அந்த கயிற்றை பிடிச்சி மூக்க நாங்க எடுத்து பிடிச்சி இழுத்துட்டு போறான், அது பாட்டுக்கு போகுது. பத்து மாடு இருந்தாலும் போகுது. இதற்கு பேர் தான் அல்லாஹ் மில்கியத்துன்னு சொல்றான். அது உங்களுக்கு பணிந்து போவதை போன்று நாம் படைத்திருக்கிறோம். உங்களுக்கும் அதற்கும் உண்டான சக்திகளை ஈடு வைத்து சம்பந்தம் கிடையாது, அது உங்களை ஏறி கூட மீச்சிட்டு போகும். அதை குறித்தும் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் ஒட்டகத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், கடிச்சிரும். ஒட்டகம் கடிக்கும், ஒட்டகம் கடிக்கும். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அதனுடைய கடியை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், அது மேல சைத்தான் ஏறிட்டான் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்துன்னே தெரியாது, உங்களை கடித்து விடும், பாதுகாப்பு தேடுங்கள். அப்ப ஒரு சின்ன பையன் கூட வீட்டுல இருக்கவன் ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ புடிச்சு இழுத்துட்டு போறதுக்கு அது பணிந்து போகிறது என்று சொன்னால் சக்தியால் இவன் மீறியது என்பது கிடையாது, அல்லாஹ் அந்த பணிவை தந்திருக்கான். அதுக்கு பேர் தான் ஓனர்ஷிப். ஒரு இமாம் எழுதும் போது எழுதினாங்க, இது இவ்வளவு பெரிய பொருளாக இருந்தும் கூட இதை மனிதன் மிக சாதாரணமாக மதித்து விரட்டி விடுறான், இழுத்துட்டு வர்றான், அது வாட்டுக்கும் போகுது. ஆனால் அமைப்பால் சிறிய பொருள், எடையால் சிறிய பொருள். ஒரு நல்ல பாம்பு இருக்கு, அதை பிடிச்சி ஏங்க ஒட்டகத்தையே ஓட்டுறீங்க, மாடு நீங்க சொன்னா நிக்கிது, நல்ல பாம்பு கொஞ்ச நேரம் பாக்கெட்ல போட்டுக்கானா எவனாவது போடுவானா, பைத்தியமா பிடிச்சிருக்கு என்ன மேலோகத்துக்கு அனுப்ப பாக்குறிய. அதை பிடிக்கிறவன் கூட என்ன பண்ணுவானா, ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா. பாம்புகளை பிடிக்கக்கூடியவர்கள் கூட விளையாட்டுத்தனமாக இருக்க முடியாது, எந்த நேரம் எது நடக்கும் சொல்ல முடியாது. இதை சமப்படுத்தி ஒரு இமாம் எழுதுகிறார்கள், இதுல உங்களுடைய திறமை அறிவு என்பதல்ல, அல்லது அந்த பொருளுடைய சக்தி அப்படிங்கறதல்ல, அல்லாஹ் அந்த பொருளை உங்களுக்கு பணிய சொல்லி சொல்லி இருக்கிறான், உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான், அது உங்களுக்கு வெளிப்படுகிறது. இந்த சின்ன பொருளாக இருக்கிறது 50 கிராம் தான் இருக்கேன், நல்ல பாம்பு நமக்கு பணியும் அல்லாஹினுடைய கட்டளை இல்லை, அவ்வளவுதான் இதுல செய்தியே. ரொம்ப சுருக்கமா அந்த இமாம் சொல்றாரு, அதுக்கு கட்டளை உண்டு, அது எவ்வளவு பெரிய மாடாகவோ ஆடாகவோ இருந்தாலும் உங்களுக்கு அது பணிந்து போகும், ஆனால் இந்த பொருள் கட்டளை இல்லாததுனால் பணியாது. இது ஒரு செய்தி. ஒரே ஒரு இமாம் தான் கொஞ்சம் வித்தியாசமான செய்தி எழுதுறார். பாகிஸ்தானுடைய ஜஸ்டிஸ் ஆக இருந்த அல்லாமா தகி ஷஃபி உஸ்மானி, அவருடைய தகி உஸ்மானி இன்னைக்கு இருக்கார் அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்யணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே எக்கனாமிஸ்ட், இஸ்லாமிய அந்த அறிவில், இஸ்லாமிய பொருளாதாரத்தில் இன்றைக்கு லைவாக வாழுகிற, உலகத்தில் எத்தனை இஸ்லாமிய இஸ்லாமிக் பேங்கிங் உண்டோ அத்தனைக்கும் தலைவராக இருக்கிற, ஆத்தன்டிக், ஒரு சரியான இந்த வழிகாட்டுதலை சொல்லுகிற ஒரு இமாம் இன்னைக்கு அவர் இருக்கார். அவருடைய புத்தகங்கள் நிறைய இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அவருடைய குத்துபாத்துகள் இங்கிலீஷ்ல அரபியில உருதுல நிறைய பேசியிருக்கார் அல்லாமா தகி உஸ்மானி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மெட்ராஸ்ல, நேத்து கூட எங்க கல்லூரியில ஒரு கான்பரன்ஸ் நடந்துச்சு, ரோல் ஆஃப் ஜூரிஸ்பிரடன்ஸ், இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரடன்ஸ் டீலிங் வித் த கான்டெம்பரரி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல போட்டிருந்தாங்க. இன்னைக்கு சமகால பிரச்சனைகளில் இஸ்லாமிய சட்ட வரைவு தருகிற விளக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு இமாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி ரொம்ப அழகா பேசினார். ஷேர் மார்க்கெட்டினுடைய புரிந்த பகுதி, புரியாத பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த கட்டுரைகள் எல்லாம் அரபியில தொகுக்கப்பட்டிருக்கு. பெரும்பெரும் உலமாக்கள் வந்து நேத்து மெடிக்கல் இஷ்யூஸ் அதை பத்தி ஒருத்தர் பேசினார், மெடிக்கல் சார்ந்து இன்றைக்கு இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்களும் அதனுடைய பிரச்சனைகளும், அதுல எல்லாம் நிறைய விஷயங்களை மெடிக்கல் சார்ந்து சொல்லியிருந்தார். அது இங்கிலீஷ்ல இருந்தா கூட நிறைய வந்து புரோஜனமாக இருந்திருக்கும், ஆனா முழுக்க அந்த ப்ரொசீடிங் முழுக்க அரபியில ஆக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சா, அரபியில இங்கிலீஷ்லயும் அத தமிழ்லயோ ஆக்கலாம். அப்போ அதுல நிறைய இந்த இது சார்பாக பேசினார்கள். இன்றைக்குள்ள அந்த இஷ்யூஸ் நிறைய பிக்கி அந்த அமைப்புகள் குறித்து. அப்போ அந்த தகி உஸ்மானி அவருடைய தாப்பனார் இமாம் ஷஃபி உஸ்மானி எழுதுறாங்க, மில்கியத் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய சட்ட வரைவில் ஒரு மனிதன், ஒரு சாதாரண இஸ்லாமியன் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி. அந்த பார்வையை அவர் மொத்தமா மாத்திட்டார், மற்ற எல்லா தப்சீர்களையும் நான் பார்த்தேன், அவர் மட்டும்தான் இதை மாற்று கோணத்தில் யோசித்த ஒரு மனிதர். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கடை வீதியில நடந்து போவாங்க, நடந்து போனோம்னு கேட்பாங்க, வியாபாரம் செய்வதில் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டம் உங்களுக்கு தெரியுமான்னு அங்க வியாபாரம் செய்யறவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் பண்ணுவாங்க, இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா பொழைச்சாரு, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா உடனே கடையை காலி பண்ண வச்சு அந்த கடையை மூடி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. யாரெல்லாம் நீங்கள் பிசினஸ் பண்ணுகிறீர்களோ இஸ்லாமிக் பிசினஸ் எல்லாம் படிக்காம ஒரு பொட்டி கடை கூட வைக்க முடியாது. நல்ல விளங்கும், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு பாருங்க. நான் ஒரு முறை படிக்கவில்லை, நான் எப்பவுமே சொல்ல சரி, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு படித்தால் பக்கம் பக்கமாக எல்லா வகைக்கும் அவர் ஒரு உதாரண புருஷராக இருந்தார். பெருமானார் அப்படி பக்கத்துல வச்சு வளர்த்தெடுத்தாங்க, பக்கத்துல பெருமானாருடைய அரவணைப்புலே வளர்ந்தவர் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லாத்திலையும் பாடம், நீ எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, பிசினஸ் லா உனக்கு தெரியணும் பாரு, இல்ல அன்னையோட அந்த கடகாலி முடிச்சு. சர்டிபிகேட் வாங்க சொன்னவரும் அவர் தான். இன்னைக்கு எத்தனை பேரு நம்ம என்ன பிசினஸ் பண்றோம், இஸ்லாமிய லாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன அது இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா, தேவை நமக்கு, நல்ல உன விளங்கிக்கணும், தேவை நமக்கு நாம் யாருக்கு தேவையுடையவர்களோ நாம் தான் அதை தேடி போக வேண்டும். அந்த ஸ்பேஸ உருவாக்கணும், தானா நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் எந்தெந்த பணி புரிந்தாலும் கூட ஷேர் மார்க்கெட்ல அவர் ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்காரு, அது ஹலாலா ஹராமா தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு ஹராமினுடைய பருக்கை, பெருமானார் சொல்லுவார்கள், ஒரே ஒரு ஹராமினுடைய பருக்கை உங்களுடைய வயிற்றுக்குள்ளே போனால், ஒரே ஒரு வட்டியினுடைய பருக்கை உங்களுடைய வயிற்றுக்குள்ளே போனால் உங்களுடைய எல்லா இபாதத்தும் அழிஞ்சி. அதற்கு முதல் உதாரணம் ஒரு மனிதன் தன் தாயோடு சினா செய்வதை போன்று. எங்கிட்ட இருந்து கொண்டு போய் எங்கிட்டு சேர்க்கிறான்? ஒரு நல்லதுல கெட்டது கலந்துச்சுன்னா எவ்வளவு மோசமாகும் அப்படிங்கிறதுக்கு பெருமானார் சொன்ன நிதர்சனமான உதாரணம் ஒரு ஹராம் உள்ள போச்சு, வட்டியினுடைய காசு, நீங்கள் புரிந்தோ புரியாமலோ தெரிந்தோ தெரியாம தன் தாயோடு சினா செய்த நன்மை, தன் தாயோடு விபச்சாரம் செய்த ஒரு மனுஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது எப்படி அறிவு ரீதியாக மாற்றமாக இருக்கிறதோ, இது உணவு ரீதியான மாற்றம். நாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி எல்லாத்தையுமே காலி பண்ணி, அப்போ நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, வி ஹாவ் டு ஸ்டடி, நாம் தான் அந்த தேவையை ஸ்பேஸ் ஏற்படுத்தணும். கொண்டு வந்து தருவதற்கு உலமாக்கள் இருக்கிறார்கள். நேற்று வந்தவங்க எல்லாம் அருமையா பேசினாங்க, நிறைய தகவல்கள். அது சார்ந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு ஒரு டீப் டிஸ்கஷன், இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் புரியல, இது சம்பந்தமா சொல்லுங்க, முடிச்சு போச்சு அவ்வளவுதான். செய்திகள் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கு எல்லா உலமாக்கள், நிறைய அறிஞர்கள் பல்வேறு தளங்களில் அவங்கவுங்க அந்தந்த தளங்கள்ல பயணிச்சு அதை பெற்றுக் கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுல இந்த ஷஃபி இமாம் முஃப்தி ஷஃபி ஷாப் ஏ இப்படி அவர் ஒரு தகவலை தருகிறார் அப்படின்னு சொன்னோம்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான செய்திகளில் கடமைகளிலும் இஸ்லாம் மட்டுமே உங்களுக்கு கொடுத்த பொருட்களை கொடுத்து நீங்க கேள்வி கேட்கப்படுவீர்கள்னு சொல்லுச்சு. அல்லாஹ் நமக்கு எத்தனை பொருளாதாரத்தை கொடுத்துருக்கானோ, பெருமானார் சொன்னாங்க, லா தஸூலு கதமா அபுதின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பை. கியாமத்துடைய நாளையில் மனிதன் அவனுடைய காலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்க முடியாது, நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற வரை. ஐன இக்தஸப் வஃபீம அன்ஃபக், ரெண்டு விஷயம் சொன்னாங்க. நான்கு விஷயத்தில் கியாமத்துடைய நாளையில் ஒரு அடியானுடைய ரெண்டு காலும் நடக்காது. நான்கு விஷயத்திற்கு அவன் அல்லாஹ்வின் இடத்திலே பதில் சொல்லுகிறவரை. அதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, நல்லா கவனிக்கணும், ஐன இக்தஸப், வேர் யூ கெட் யுவர் ப்ராஃபிட், உன்னுடைய தொழிலில் உன்னுடைய எந்த பகுதியில் எவ்வாறு நீ உன்னுடைய சம்பாத்தியத்தை சம்பாதித்தாய், வஃபீம அன்ஃபக்த், நீ எப்படி செலவு பண்ண. நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது, இங்க இருந்து நம்ம சம்பாதிச்சது செலவு பண்ணதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமானா, அல்லாஹ்வினுடைய ஏட்ல ரெடியா இருக்கும், அதை கொடுத்து முடிச்ச உடனேதான் அந்த கேள்வி இருக்கும், எங்கிருந்து காசு வந்துச்சு எப்படி. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெருமானார் எதை கொண்டு போய் எங்க சேர்த்திருக்காங்க? நீ தொழுதியான கேட்டிருக்கணும், நீ ஈமான் குண்டியா கேட்டிருக்கணும், அல்லாஹ்வை பிரியப்பட்டியா கேட்டிருக்கணும், நீ ஜக்காத்து குடுத்தியா, வேற எதையாவது கேட்டிருக்கணும். எங்க சம்பாதிச்சு எங்க செலவு பண்ணு. இந்த இடத்துல என்ன ஆரம்பிக்கிறாங்க, மில்கியத் அப்படிங்கிறது, ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லுகிற மிக ஒரு தத்துவார்த்தமான ஒரு செய்தி. உலகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கேபிட்டாலிசம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிசம், இவங்களுக்கு கூட எல்லாம் இஸ்லாத்திற்கு டக்கரா வந்ததற்கானமே இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் இந்த ஒரு வார்த்தை தான் இவங்க எல்லாரும் கூட இடிச்சிச்சு. அப்படி இல்ல, நமக்கு முதலாளிகளுக்கு உதவுவதற்கோ அல்லது தொழிலாளிகளுக்கு உதவுவதற்கோ என்ன இது இருக்கு? இஸ்லாம் ஓபனா திறந்து விடுது, எவன் வேண்டாலும் முதலாளி ஆயிக்கலாம், யார் வேண்டாலும் தெரியும். தொழிலாளிகளுக்கு முழுக்க முழுக்க ரைட்ஸ் உண்டு, முதலாளிகளுக்கு முழுக்க முழுக்க ரைட்ஸ் உண்டு. அப்புறம் ஏன் நம்ம கான்ட்ரடிக்ட் ஆகிறோம்? நமக்கு ஏன் வந்து அந்த கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் பிடிக்கல? சூரா யாசின் கேபிட்டாலிசம் கம்யூனிசத்தை பற்றி பேசுகிறது. சூரா யாசின் கேபிட்டலிசம் கம்யூனிசம், சூரா யாசின் கியாமத்தை பத்தி பேசுது. கியாமத்துல முதல்ல நடக்கக்கூடிய செய்தி சம்பாதிச்சதும் செலவு பண்ணும், அதை குறித்து அல்லாஹ் இந்த ஆயத்துல பேசுறார். அழகா சொல்லியிருந்தார், ஜக்காத் அப்படின்னு ஒரு கடமை உண்டு, அந்த கடமையினுடைய அங்கமே என்னன்னா முதல் பாயிண்ட், அதுல உள்ள அர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல உள்ள அந்த சட்டத்தின் அடிப்படை முதல் செய்தியே என்னன்னா ஓனர்ஷிப். எனக்கு இருக்க பொருளை எடுத்து நான் இவருக்கு மாத்தி கொடுக்கணும். நான் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் என் ஜக்காத்து காசை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா, என் காசை எடுத்து முழுக்க முழுக்க அவர் கையில நான் கொடுக்கணும், கொடுக்கிற நேரத்துல இதை ஜக்காத்து நான் நினைச்சு அவருக்கு மாத்தணும். இதுதான் ஜக்காத் அப்படிங்கறதனுடைய அடிப்படை செய்தி. அதனாலதான் ஒரு மனுஷன் பள்ளிவாச கட்டுறதுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது, மதரசாக்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஏன்னு சொன்னா அங்க ஓனர்ஷிப்பே கிடையாது. கட்டிடத்துக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது, பாலம் கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு எதுக்குமே ஜக்காத்து செல்லவே செல்லாது. ஏன் செல்லாது? ஓனர்ஷிப் இல்லை. யாருக்கு பொருளை மாத்தி கொடுக்க முடியாதோ, அவர் வாங்கி அவர் உரிய முறையில் அதை செலவு பண்ண முடியாதோ, அவருக்கு ஒருத்தன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அந்த ஜக்காத்தே செல்லாது. இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான சட்டம் பாருங்க. நேத்து இந்த பிரச்சனை வரும்போது ஒரு செய்தி வந்துச்சு, இந்த இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல விக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஷேர் மார்க்கெட், அதுக்கு என்னமோ பேர் சொன்னாரு. அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பொருளே இல்லாம பொருள் விற்கிறான், பொருளே இல்லாமல் அந்த பொருளை விற்கப்படுகிறது. அதுக்கு உதாரணம் சொன்னாரு, விளைஞ்சதே 20 டன் தான் பருப்பு, 40 டன் பருப்பு விற்கப்பட்டிருக்கிறது ஷேர் மார்க்கெட்ல. எப்படி வித்தான்? நல்ல விளங்கணும். நாம் ஆசிய முஸ்லீம் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, மற்றவங்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து சேவ் பண்றதுதான் இந்த இஸ்லாமியனுடைய கடமை. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த லேண்ட் வேல்யூ ஏற்றி விட்டு என்ன பாடு கொடுத்துறாங்க. பிசினஸ்ங்கிற பேர்ல இஸ்லாம் பிசினஸ் ஹராம் ஆக்கல, ஆனால் அது போகிற அந்த போக்கு அடுத்த மனிதர்களை அடித்து பிடுங்குகிற அந்த கொடுமையான செயலை இஸ்லாம் ஒரு காலமும் ஒத்துக்கல. பொருளே இல்லாம ஒருத்தன் பொருள் விற்கிறான், அல்லது ஒரு பொருளை இன்னொருத்தருட்டேந்து வாங்கிட்டு. இஸ்லாமிய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, எந்த பொருளையும் என் கையில இருக்கும் போதுதான் விற்கணும், என் கையில் இருக்கும் போது அந்த பொருளை. பழம் மரத்தில் இருக்கும் போது பழத்தை விற்கிறதுக்கு உரிமை இல்லை. இப்படி எல்லாம் நிறைய வரிசையான சட்டங்கள் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பொருள் திரும்ப உடஞ்சு போச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அல்லது அந்த பொருளே என்கிட்ட இல்லாம அந்த பொருளை நான் எப்படி? இன்னைக்கு முழு ஷேர் மார்க்கெட்டினுடைய தார தன்மையுமே என்னன்னா, ஒரு அடைச்ச ஏசி ரூம்ல உட்கார்ந்து அந்த பொருள் பருப்பா கோதுமையா சுண்ணாம்பா எதுவுமே அவருக்கு தெரியாது. தட்டுவார், இவன் நான் வாங்கிக்கிட்டேம்மா, அப்ப 2% லாபம், எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துருங்களாம். இவன் யார்? இவன் யார்? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான ஒரு மோசமான ஒரு நிலை இது. இஸ்லாம் இதை ஒரு காலம் வாங்கி. அப்ப இந்த ஓனர்ஷிப் அப்படிங்கறது இஸ்லாம் சொல்லுகிறது, உன்கிட்ட இருக்கிறது மட்டும் தான் நீ விக்க முடியும். இன்னொருத்தன்ட்டேந்து நான் வாங்க போறேன், வாங்கி நான் உனக்கு தர்றேங்கிற பேர்லயும் விக்க கூடாது. அந்த சருத்தினுடைய வியாபாரம் எல்லாமே பசாத், அது ஹராம். அப்போ இந்த மில்கியத் அப்படிங்கறத குறித்து பேசும்போது சொல்றாங்க, இமாம் அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் மாரிஃபுல் குர்ஆன் அப்படிங்கக்கூடிய அந்த தஃப்ஸீர்ல எழுதுறாரு. அவர் சொல்றார், கம்யூனிசம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தொழிலாளிகள் சார்ந்து அவங்க நல்லா இருக்கணும், இந்த பொருள்லாம் கவர்மெண்ட் இருக்கணும், எல்லாமே கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்கும், எல்லாமே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்தை சொன்னது. கேபிட்டாலிசம் அப்படின்னு சொன்னது முழுக்க முழுக்க எல்லா பொருளும் யாராவது ஒருத்தருக்கு போய் இருந்துக்கலாம், அவர் எல்லாத்தையும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை செய்பவன் வேலை செய்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. ஆனால் அந்த இமாம் அவர்கள் தான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் படைத்த அல்லாஹுக்கே சொந்தம். அவர் எழுதுறார், எந்த பெயலுக்கு இங்க சொந்தம் கிடையாது, எதை வச்சு இவன் இங்க சொந்தம் கொண்டாடுகிறார்கள்? படைச்சவனுக்கு தான் சொந்தம், அல்லாஹுக்கு மட்டுமே எல்லா பொருட்களும் சொந்தம். நீ எத்தனை கோடிகளை வைத்திருந்தாலும் போகும்போது விட்டுட்டு தான் போகணும், அவன் படைத்தவன், அவனுக்கு சொந்தமானது. அந்த இறைவன் நபியின் மூலமாக சொல்லித் தருகிறான், உங்களிடத்தில் ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொருளை நீங்கள் அடுத்தவர்களுக்கு எப்படி மாற்றி கொடுக்க வேண்டும் என்கிற காயிதாவை முதல் முதலில் பெருமானாரின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்ப அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கக்கூடிய செய்தியே பெருமானார் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறார்கள். அதை வச்சுதான் பிசினஸ்ங்கிற ட்ரேடே ஆரம்பிச்சு. அதுல அவர் விளக்கம் எழுதுகிறார், மாலிகியத் உங்களுக்கு அல்லாஹ் ஓனர்ஷிப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா, ஆடு மேடுகளை ஆடு மாடுகளை பராமரிக்கிற காலம் வரை பராமரித்து அதுல வண்டியை ஓட்டி அதுல நீங்க பால் கறந்து குடிச்சு என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு திரும்ப எனக்கு இது வேண்டான்னு சொன்னா, இந்த மாட்டை கொண்டு போய் நீங்க விக்கிறீங்கல்ல, அந்த காசை வாங்குறீங்கல்ல, அதை சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் ஹலாவல ஆக்குனதே இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான். படைச்சவன் அவன், எதை கொண்டு நம்ம விற்க முடியும்? நமக்கு அதுக்கு என்ன சொந்தம் இருக்கு? வித்து காசாக்குகிற அந்த செய்தியை கூட பெருமானார் நமக்கு அழகுபடுத்தி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. இதை வச்சுதான் அந்த ட்ரேடு பிசினஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இதன் மீதுதான் நிற்கிறது. அந்த புரிதலை அல்லாஹு தஆலா யாசின் சூராவின் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு இமாம் நம்ம இது மாரிஃபுல் குர்ஆனுடைய ஆசிரியர் முஃப்தி ஷஃபி காசிமி அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதே போன்று இதை தொடர்ந்து இன்னும் பல செய்திகள் இதன் இந்த ஆடு மாடுகளுடைய விஷயத்தில் வேறு எதெல்லாம் அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறார், எந்த பயன்கள் எல்லாம் உண்டு, அதுல குறிப்பாக உங்களுடைய குடிபானங்கள் அதுல உண்டுன்னா, அதுல அந்த ஹதீஸுகள்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறுநீர்களை அருந்தலாம் என்று சொல்லி ஒரு அனுமதியை நமக்கு தந்தார்கள். அதற்கு பின்னுண்டான இந்த சூழ்நிலைகள் என்ன, இன்றைக்கு அந்த இதை வச்சு விற்கிறானே மாட்டினுடைய மூத்திரங்கள், அந்த இதெல்லாம் இதுக்கு இஸ்லாம் சொல்லுகிற தீர்வுகள் என்ன அப்படிங்கறத குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே இது சார்ந்த சில செய்திகளை படிக்கிற வரை நாம் எதை படித்தோமோ எதை புரிந்து கொண்டோமோ அந்த அல்லாஹுவினுடைய அந்த தௌஹீத் ஏகத்துவத்தை நமக்கு உள்வாங்குகிற அந்த நல்ல சிந்தனை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் ஆக்கி தருவானாக. அல்லாஹ் இந்த சபையை அங்கீகரித்து அவனுடைய பிரியத்திற்குரிய பொருத்தத்திற்குரிய அந்த சபையாக ஆக்கி நாம் அமருகிற போது, நாம் இதை விட்டு பிரிகிற போதும் அல்லாஹு தஆலா எந்த குர்ஆனை படித்தோமோ அதனுடைய அந்த ஈமானுடைய வாசனையை, அந்த ஈமானுடைய அறிவை அல்லாஹ் நம்முடைய இதயத்திலே ஏறச் செய்து அதை கொண்டு நம் குடும்பத்தார்கள் உலகம் முழுக்க அல்லாஹினுடைய இந்த குர்ஆனுடைய ஒளியை அல்லாஹ் பாய்ச்சுவதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் நம்மை பொருந்தி நல்லமல் செய்து வாழுகிற காலத்திலும் இறைவனுக்கு பொருத்தமானவர்களாகவும், மரணிக்கிற போதும் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாகவும், நாளை எழுப்பப்படுகிற போதும் அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு மனிதர்களாக வாழுகிற இந்த நல்ல சமூகத்தில் அல்லாஹ் உங்களை என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களையும் ஆக்கி தருவாராக. வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
This audio was downloaded from tamilislamicmedia.com.